வாழ்கனே எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாடுபட்டு நின்றதாமோர் பாரத தேசந்தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்கனே. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை வகிப்பதற்காக வந்திருக்கிற டாக்டர் பாதமுத்து அவர்களே, இன்றைக்கு பாராட்டு பெற வந்திருக்கிற ஆசிரியர் டாக்டர் மாப்பா குருசாமி அவர்களே, பாராட்டி சிறப்புரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிற வழக்கறிஞர் மாரியப்பன் அவர்களே, டாக்டர் மார்க்கண்டன் அவர்களே, இங்கே வந்திருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துகிற மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழாவை தள்ளி வைத்து இன்றைக்கு நடத்துவதற்கு காரணம், இந்த பிறந்தநாள் விழா தொடர்பாக மாப்பா குருசாமி அவர்கள் எழுதியிருக்கிற காந்திய பொருளியல் என்ற அரிய நூலை அறிமுகப்படுத்தவும், அதை பற்றி அவருக்கு பாராட்டு தெரிவிக்கவும் இந்த விழாவை பயன்படுத்த வேண்டும் என்று இவ்வளவு தள்ளி வைத்தோம். இந்த காந்திய பொருளியல் நூல் என்பது அக்டோபர் 3ஆம் தேதி அருட்செல்வர் அவர்களால் சென்னையிலே வெளியிடப்பட்டது. அடுத்த நிகழ்ச்சியாக அந்த நூலுக்கு அறிமுக விழா இப்பொழுது நடக்கிறது. இன்றைக்கு முன் எப்போதையும் விட மகாத்மா அவர்கள் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறார் என்கிற விஷயத்தை நம்மை விட அதிகமாக வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இங்கு போனால் போகிறது என்று அறிவுஜீவிகள் என்று பெயர் வைத்துக் கொள்ளுகிறவர்கள், அறிவுஜீவிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அல்லது எழுத்தாளர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் மகாத்மா காந்தி அவர்களுடைய கருத்துக்கள் பிற்போக்கானவை, இன்றைக்கு ஒவ்வாதவை, அது மக்களை முற்காலத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடியவை என்றெல்லாம் சொல்லுவதும், அதையும் விட மோசமாக வரலாற்று ஆதாரமே இல்லாமல் அவரை குறை சொல்லுவதும் இப்பொழுது வாடிக்கையாகவும் நாகரிகமாகவும் போய்விட்டதை நீங்கள் அறிவீர்கள். மகாத்மா காந்திக்கு ஆதரவாக யாராவது பேசினால் பேசுகிறவன் கூட பிற்போக்குவாதி என்று கருதுகிற அளவுக்கு நம்முடைய கருத்து வளம் அதிகப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சர் மாயாவதி என்கிற அந்த முதலமைச்சர் ஏதோ கோடிக்கணக்களை செலவு செய்து அவருக்கும் அவருடைய அரசியல் குருவான காஞ்சிராமுக்கும் அம்பேத்கருக்கும் செலவைத்துக் கொள்வதற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்கிறார். அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டார்கள். அதை பற்றி பேச்சு வருகிற பொழுது அந்த அம்மையார் சொன்னார், மகாத்மா காந்தியினுடைய சமாதிக்கு நிர்வாக செலவு ஆவதை விட இது குறைவு தான் என்றார். எவ்வளவு கொழுப்பு இருந்தால், எவ்வளவு திமிர் இருந்தால், அஞ்சாமை இருந்தால் இந்த வார்த்தையை இந்தியாவிலே சொல்லிவிட்டு அவர் பெரிய தலைவராக ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை திருப்பி அடிங்கன்னு சொன்னால் அது காந்தி பேரை சொல்லிக்கிட்டு அடிங்கன்னு சொல்கிறது பாவம், அப்படி சொல்லலை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிற எந்த ஒரு அரசியல் தலைவனும் இந்த அக்கிரமத்தை கண்டிக்கவில்லை, இது ஒரு அநியாயம் என்று சொல்லவில்லை. அநியாயம் என்று மாயாவதியை சொன்னால் மாயாவதி ஜாதிக்கார ஓட்டு வராது என்கிற பிச்சைக்கார புத்தியினால் ஒரு மாபெரும் உண்மையை இவர்கள் மறைக்கிறார்கள். ஆனால் வேடிக்கை என்ன என்றால், பராக் ஒபாமா, மகாத்மா காந்தி தான் எனக்கு ஆதர்ச புருஷர், அவர்தான் எனக்கு வழிகாட்டுகிறார் என்று உலகமெல்லாம் இருக்கிற எல்லா நாடுகளும் எந்த நாட்டை பார்த்து பயப்படுகிறதோ, அமெரிக்கா மேலே காட்டுகிற வெறுப்பெல்லாம் காரணம் அமெரிக்காவை பார்த்து எல்லாருக்கும் இருக்கிற பயம். இந்த அமெரிக்க வாழ்க்கை நல்லதா கெட்டதா என்பது வேறு விஷயம். ஆனால் அமெரிக்காவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் பெரிய நல்ல உயர்ந்த கொள்கை அடிப்படையில் யாரும் எதிர்க்கல. அமெரிக்காவின் மீது பொறாமை அல்லது பயம், அது அடிக்கும் என்கிற பயம். யார் உலகமெல்லாம் பார்த்து பயப்படுகிற நாட்டுக்கு தலைவராக இருக்கிறாரோ அந்த பராக் ஒபாமா, மகாத்மா காந்தி தான் இன்றைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று அவர் சொல்வது நம் பத்திரிகையிலே வருகிறது. யாரோட பள்ளி மாணவியிடம் போய் கேட்கிறார், பள்ளி மாணவிகள் யாரோடு உட்கார்ந்து நீங்கள் உணவருந்த விரும்புகிறீர்கள் என்றால் மகாத்மாவோடு. ஆனால் அவரோடு உணவருந்தினால் அது மிகவும் குறைவாக இருக்கும் என்று கூட அவர் தமாஷ் பண்ணார். அவர் சொல்லுவது கூட நம்முடைய ஆட்களுக்கு காதிலே விழவில்லை. கேட்டால் நாம் முற்போக்காக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம் நாட்டிலே இருக்கிற அவலங்களுக்கு தீர்வு, மனித குலத்தை பிடித்திருக்கிற அவலங்களுக்கு தீர்வு, இந்தியாவுக்கு மட்டுமல்ல மனித குலத்தை பிடித்திருக்கிற அவலங்களுக்கு தீர்வு மகாத்மா காந்தி என்பதை ஒவ்வொரு நாட்டிலே இருக்கிற பேரறிவாளர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதிகமாகவே சொல்லுகிறார்கள். அவருக்கு பராக் ஒபாமா என்கிற வெற்றி பெற்ற தலைவன் சொல்வது மட்டுமல்ல, மியான்மரிலே போராடி கொண்டிருக்கிற ஒரு அம்மையார் சொல்லுகிறார், போராடி வெற்றி பெற்ற நெல்சன் மண்டேலா சொல்லுகிறார். இவர்கள் சொன்னால்தான் அவர் பெரியவர் என்று அர்த்தம் இல்லை. நமக்கு நம்முடைய ஆட்கள் சொன்னால் யாரும் கேட்பதில்லை. அல்லது அறிவுடையவர்கள் என்று இவர்களால் கருதப்படுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். பெரிய புரட்சி நடத்தி வெற்றி பெற்ற போலந்து நாட்டு வலேசா வந்து எங்கள் பிரச்சனையை அவர் மூலமாகத்தான் தீர்த்து கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லுகிறார்களே ஏன் என்று கூட நான் மகாத்மா காந்தியை பற்றி சிந்திக்கவில்லை. இல்லை, மகாத்மா காந்தியினுடைய பேச்சு எழுத்து வாழ்க்கை எல்லாம் அவரை பொறுத்த மட்டில்தான் திறந்த புத்தகம். மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை தான் திறந்த புத்தகம், எல்லாரும் சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் உண்மையிலேயே திறந்த புத்தகம் மகாத்மா தான். அவரை பற்றி நீங்கள் தவறுகள் சொல்ல முடியாத அளவுக்கு, உலகம் முழுவதும் தவறாக செய்திகளை நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு உலகம் முழுவதும் அவருடைய வரலாறு பரவி இருக்கிறது, பதிவுகள் இருக்கின்றன. நான் இன்றைக்கு தஞ்சாவூரில் அவருடைய வாழ்க்கையில் இது நடந்தது என்று நான் சொன்னால் அது தவறு என்று அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மாணவன் சொல்ல முடியும், இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு மாணவன் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் வரலாறு மனித குலத்தின் வரலாறாக எழுதப்பட்டு விட்டது. ஒரு தனி மனிதனை பற்றி இருக்கிற அதிகமான வரலாற்று நூல்கள் மகாத்மாவை பற்றி தான். உலகத்தில் அத்தனை மொழிகளில் அவ்வளவு வரலாறுகள் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன, இன்று வரையில ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகாத்மாவை நாம் சரியாக சிந்தித்து கூட பார்ப்பதில்லை. இந்த பின்னணியில் காந்திய பொருளாதாரம் என்கிற நூலை நம்முடைய டாக்டர் மாப்பா குருசாமி அவர்கள் எழுதி முதல் முதலாக தமிழில் இரண்டு அட்டைகளுக்கிடையில் காந்திய பொருளாதாரத்தை சொல்லியிருக்கிற ஒரே நூல், முதல் நூல் இந்த நூல்தான். காந்திய பொருளாதாரத்தை பற்றிய கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன, நிறைய இடங்களிலே கட்டுரைகளாக சிறு சிறு வெளியீடுகளாக இருக்கின்றன. டாக்டர் விஜயசி கொமரப்பா அவர்கள் கணக்கில் அடங்காத கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த கருத்துக்களை மகாத்மா காந்தியினுடைய பொருளாதார சிந்தனை கருத்து என்ன, கொள்கை என்ன, தத்துவம் என்ன என்பதை வரையறுத்து மேலை நாட்டு சிந்தனைக்கு பழகி போன நம்முடைய மூளைக்கு எட்டுமாறு, அந்த காலத்தில் ஞான வெளிப்பாடாக வந்த நூல்களை எல்லாம் படித்த உடனே ஞானம் பெற்ற காலம் இல்லை, கேப்சியூல் ஃபார்மில் நம்ம கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் நமக்கு வரும் என்கிற நம்முடைய கல்வி முறையில் நமக்கு எட்டும்படியாக அதற்கு ஒரு உருவம் கொடுத்தவர் ஜேசி குமரப்பா அவர்கள். மகாத்மா காந்தியினுடைய கருத்துக்கள் என்பவை ஒரு புத்தகத்துக்குள்ளே காந்தி எழுதவில்லை. கார்ல் மார்க்ஸுடைய டாஸ் கேபிட்டல் போல, டாஸ் கேபிட்டல் போல, அல்லது மேலை நாட்டு பொருளாதார தத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்களைப் போல, ஆல்ஃபிரட் மார்ஷல் எழுதிய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற புத்தகத்தைப் போல், கீன்ஸ் எழுதிய புத்தகத்தைப் போல், அல்லது ஆடம் ஸ்மித் எழுதிய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்கிற புத்தகத்தைப் போல் வரையறுத்து வரன்முறையோடு மகாத்மா காந்தி என்னுடைய கருத்துக்களை சொல்லவில்லை. ஏனென்றால் மகாத்மா காந்தி வாழ்க்கையை முழுமையாக பார்த்தார், மனித வாழ்க்கையை முழுமையாக பார்த்த மகாத்மா இது பொருளாதாரம், இது அரசியல், இது வரலாறு என்று பிரித்து கொண்டு அவர் பாடம் சொல்லவில்லை. அவர் பொருளாதாரத்தை படித்துவிட்டு அறையிலே உட்கார்ந்து படித்து நூல்களை கற்று தேர்ந்து அதிலே ஏற்பட்ட சிந்தனையை வைத்து ஒரு நூல் வடிக்கவில்லை. அவர் மனித குலத்தை வாழ்விப்பதற்காக, மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக தீர்ப்பதற்காக அவர் செயல்பட்டவர். அவர் கர்ம வீரர். மனித குலத்தினுடைய பிரச்சனைகளை நேரே சந்தித்து அதை தீர்த்து கொண்டே அவர் கொள்கைகளை வகுத்து கொண்டார். மனிதர்களை மேம்படுத்துவதற்காக என்னென்ன வழிகள் கடைபிடிக்கலாம் என்று செய்து கொண்டே அவர் கொள்கையை வகுத்து கொண்டார். அதனால் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளை பற்றியும் அண்ணல் பேசினார். ஒரு பிரச்சனையை பேசுவது ஒரு பிரச்சனையை விடுவதில்லை என்றெல்லாம் மனித வாழ்க்கையிலே ஒதுக்க கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுற ஒரு வேலையை அவர் செய்யவில்லை. ஆனால் மேலைநாட்டு சிந்தனை என்பது அனாலிசிஸ், ஒவ்வொன்றாக தனித்தனியாக எடுத்து எடுத்து அதை பிரித்து பிரித்து அவர்கள் படித்து கொண்டார்கள். இந்த குறையை ஆல்பர்ட் ஷ்வைட்சர் தன்னுடைய ஹிஸ்டரி ஆஃப் ஃபிலாசபி ஆஃப் சிவிலைசேஷன் என்கிற நூலிலே சொன்னார். நம்முடைய சிந்தனை என்பது பிரித்து பிரித்து பார்த்து ஒரு முழுமையை அடையாமல் இருக்கிறோம். ஆனால் கீழே நாட்டிலே சிந்தசிஸ் இருக்கிறது, நம்மிடம் அனாலிசிஸ் தான் இருக்கிறது என்று அவர் சொன்னார். மேலை நாட்டு குறையை மகாத்மா காந்தி சிந்தசிஸ் சிந்தட்டிக்காக எல்லாவற்றையும் பார்த்தவர், ஹோலிஸ்டிக்காக பார்த்தார், முழுமையாக பார்த்தார். அப்படி பார்க்கிற பொழுது பொருளாதார சிந்தனைகள் என்பவை அவருடைய எழுத்துக்கள் முழுவதும், அவருடைய பேச்சு முழுவதும் விரவி கிடப்பதை நாம் பார்க்கலாம். அவருடைய கருத்துக்களை நீங்கள் ஃபார்முலேட் பண்ண வேண்டுமானால், ஒரு உருவத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய வாழ்க்கை முழுவதும் படித்து செறித்து நீங்கள் அதற்கு உருவம் கொடுக்க வேண்டும். 100 வால்யூம்ஸ் இதுவரைக்கும் அவங்களால முடிஞ்சது. பப்ளிகேஷன் டிவிஷன் 100 தொகுதிகளாக மகாத்மாவின் எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் வைத்திருக்கிறார்கள், கடிதங்களை தொகுத்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனை வருகிற பொழுதும் அவர் எப்படி தீர்த்தார் என்பது வாழ்க்கையிலே வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. அப்படி அவர் கண்டுபிடித்த, அவர் போதித்த சிந்தனைகளில் இருந்து தொகுத்தது தான் இன்றைக்கு நாம் சொல்லுகிற காந்திய பொருளாதாரம் என்பது. அதை போய் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்து இது ஆட்டோபயோகிராஃபியில் இருக்கிறது, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்ட்ரகிளில் இருக்கிறது, அவர் புத்தகமாக எதையும் எழுதலை. பத்திரிகையில் சீரியலைஸ் பண்ணது தான் எடுத்தா எழுதுகிறார். உட்கார்ந்து ஒரு நூலாக அவர் எழுதவில்லை. ஆனால் அடிப்படையாக நமக்கு இருக்கிற பொருளாதார சிந்தனை, உலகத்திலே புழக்கத்துக்கு வந்துவிட்ட பொருளாதார தத்துவத்தை தலைகீழாக புரட்டி போட்டார். மேலை நாட்டு பொருளாதாரத்தை படித்து படித்து நம்முடைய கல்லூரியிலே சொல்லிக் கொடுப்பதெல்லாம் மேலை நாட்டு பொருளாதார தத்துவம் தான். இன்று வரையில் அதுதான் ஆள்கிறது. அமெரிக்க பொருளாதார கொள்கைகள் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கின்றன. முதல்ல இருந்த கொள்கையெல்லாம் போய் ஜான் மேனார்ட் கீன்ஸ் அவர்கள் வகுத்து கொடுத்த கொள்கை இன்றைக்கு நம்ம குளோபலைசேஷன் என்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நம்மளை நிறுத்தி விட்டது. ஆனால் காந்தி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அடிப்படையாக நமக்கு இருக்கிற அந்த பொருளாதார தத்துவ கருத்துக்களை புரட்டி போட்டார். அதனுடைய அடிப்படைகளை கேள்வி கேட்டார். எல்லோரும் சொன்னார்கள் கம்யூனிசம் என்பது முதலாளித்துவத்துக்கு எதிரானது, முதலாளித்துவத்தை எதிர்த்துத்தான் கம்யூனிசம் வந்தது என்று அதற்கு எதிரியாகவே நாம் கருதி கொண்டிருக்கிறோம். முதல் முதலாக மகாத்மா தான் கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் ஒரே அடிப்படையிலிருந்து வெளிப்படுகிறவை. கேபிட்டலிசமும் சரி கம்யூனிசமும் சரி பொருளை அடிப்படையாக வைத்து பொருள் உற்பத்தியையும் பொருள் செழிப்பையும் மட்டுமே அடிப்படையாக வைத்துத்தான் கேபிட்டலிசமும் இருக்கிறது, கம்யூனிசமும் இருக்கிறது. அடிப்படையில் அவை இரண்டும் ஒன்றுதான் என்று முதல் முதலாக குரல் கொடுத்தவர் மகாத்மா காந்தி. இன்று வரையில் யாரும் அப்படி யோசிக்கல. ஆனால் மகாத்மா மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மகாத்மாவுடைய பொருளாதாரம் என்பது மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இந்த பொருளாதார தத்துவம் எக்கனாமிக்ஸ் தொடக்க காலத்தில் சொன்ன டெஃபினேஷன், எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ் ஆஃப் வெல்த் என்று சொன்னார்கள். கார்லைல் சொன்னார், இட் இஸ் நாட் சயின்ஸ் ஆஃப் வெல்த், இட் இஸ் சயின்ஸ் ஆஃப் இல்த் என்று சொன்னார். மக்களின் துன்பத்தின் அடிப்படையிலே பொருளை கட்டுவதுதான் எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொன்னார். இட் இஸ் நாட் சயின்ஸ் ஆஃப் வெல்த், இட் இஸ் சயின்ஸ் ஆஃப் இல்த். மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறும் பொருள் உற்பத்திக்கே முக்கியத்துவம் கொடுக்கிற தத்துவத்திலே வளர்ந்திருக்கிறது மேலை நாட்டு பொருளாதார கொள்கை. ஆனால் மேலை நாட்டிலே இருக்கிறவர்கள் இந்த வாசம் இல்லாமல் போய்விடவில்லை. பொருளாதாரத்தை ஒரு அறிவியலாக, எக்கனாமிக்ஸை ஒரு சயின்ஸாக வளர்க்க வேண்டும் என்று அதற்கு தனித்தன்மையும் அதற்கென்று ஒரு தனி சேர், ஒரு இருக்கையையும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே தனியாக உருவாக்கியவர் பொருளாதார தத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆல்ஃப்ரட் மார்ஷல் அவர்கள். ஆல்ஃப்ரட் மார்ஷல் அவர் தொடங்குகிற காலத்தில் மாரல் சயின்சஸ் என்கிற ஒரு படிப்பின் பிரிவாகத்தான் எக்கனாமிக்ஸ் இருந்தது. அவர் எக்கனாமிக்ஸை தனியான ஒரு படிப்பாக உருவாக்கியவர் ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஆனால் அவர் தன்னுடைய தொடக்க சொற்பொழிவில், அவருடைய இறுதி வாக்கியத்தில், அவருடைய இனாகுரல் அட்ரஸ், அவருடைய கடைசி வாக்கியம் இது. அவர்தான் மனிதனுக்குள்ள முக்கியத்துவத்தை உணர்ந்தார். இட் வில் பி மை மோஸ்ட் செரிஷ்ட் அம்பிஷன், மை ஹையஸ்ட் எண்டவர் டு டூ வாட் வித் மை புவர் எபிலிட்டி அண்ட் மை லிமிட்டெட் ஸ்ட்ரென்த் ஐ மே டு இன்க்ரீஸ் தி நம்பர்ஸ் ஆஃப் தோஸ் ஹூம் கேம்பிரிட்ஜ், த கிரேட் மதர் ஆஃப் ஸ்ட்ராங் மென், சென்ஸ் அவுட் இன் டு தி வேர்ல்ட் வித் கூல் ஹெட்ஸ் பட் வார்ம் ஹார்ட்ஸ். மனிதத்தன்மையை வந்து அப்போ தான் அவர் முதல் முதலாக எக்கனாமிக்ஸை பற்றி பேசுகிற ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார். வித் கூல் ஹெட்ஸ் அண்ட் வார்ம் ஹார்ட்ஸ், வில்லிங் டு கிவ் சம் அட்லீஸ்ட் ஆஃப் தேர் பெஸ்ட் பவர்ஸ் டு கிராப்ளிங் வித் தி சோஷியல் சஃபரிங் அரவுண்ட் தெம், ரிசால்வ் நாட் டு ரெஸ்ட் கண்டென்ட் டில் தே ஹவ் டன் வாட் இன் தம் டு டிஸ்கவர் ஹவு ஃபார் இட் இஸ் பாசிபிள் டு ஓப்பன் அப் டு ஆல் த மெட்டீரியல் மீன்ஸ் ஆஃப் எ ரிஃபைன்ட் அண்ட் நோபிள் லைஃப். அவர் தன்னுடைய சொற்பொழிவின் கடைசி வாக்கியத்திலே சொன்னார், என்னுடைய முயற்சியெல்லாம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே போகிறவர்களை அவர்கள் உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன். அவர்களால் முடிந்த அளவு அவர்கள் தங்களுடைய திறமையை பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் உயர்ந்த நல்ல வாழ்க்கையை பெறுமாறு, உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் இந்த உயர்ந்த நோபிள் வாழ்க்கையை பெறுவதற்காக அவர்களுக்கு செல்வம் கிடைக்குமாறு முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குவது தான் என்னுடைய வேலை என்று பேராசிரியர் சொன்னார். மனிதன் தன்னுடைய சுற்றுச்சூழலிலே இருக்கிற துன்பத்தை அவர்கள் உணர வேண்டும். அந்த துன்பத்தை போக்குவதற்கு, அவருடைய உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கு பொருள் எல்லோருக்கும் கிடைக்குமாறு எப்படி செய்யலாம் என்பதை தங்களுடைய திறமையால் அவர்கள் செய்து காட்டுவதற்கு எண்ணம் வர வேண்டும். அதை உருவாக்குவது என்னுடைய வேலையாக இருக்கும் என்று ஒரு பொருளாதார பேராசிரியர் ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொன்னார். அவர்தான் முதல் முதலாக மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறார், மனித சூழ்நிலை மாறுகிறது, மனிதன்தான் முக்கியம் என்கிற ஒரு எண்ணத்தை ஆல்ஃப்ரட் மார்ஷல் கொண்டிருந்தார். அதனால் அவருடைய பார்வையிலே வேறுபாடு இருந்தது. ஆனால் அவருக்கு பின்னாலும் நம்முடைய குருசாமி அவர்களுடைய நூலிலே எழுதியிருப்பது போல, கீன்ஸ் அவர்கள் பொருளை உற்பத்தி செய்வது எப்படி, அந்த உற்பத்தி செய்கிற பொருளை விற்பது எப்படி, அந்த உற்பத்தியாக பொருள் உற்பத்திக்கான வேட்கையை உருவாக்குவது தான் பொருளாதார நடவடிக்கை என்று கீன்ஸ் எக்கனாமிக்ஸ் சொல்லிவிட்டார்கள். இன்றைய வரைக்கும் குளோபலைசேஷன் அதுதான். மனித வாழ்க்கை என்பது பொருள்களை தேடுவது தான். மேன் இஸ் அன் எக்கனாமிக் அனிமல் என்று ஒரு கருத்தை சொல்லிவிட்டார்கள். பொருளாதாரங்கள், பொருளாதார உறவுகள் தான் மனித குலத்தின் அமைப்பை முடிவு செய்கிறது என்று கார்ல்மார் சொல்லிவிட்டார். மேல் கட்டுமானமெல்லாம் பொருளாதார உறவுகள் என்று சொல்லிவிட்டார். அதில் மனிதனுக்கு வேலையே இல்லை. கம்யூனிசத்திலும் மனிதன் மெஷினாக போய்விட்டான். மகாத்மா காந்தி அவர்கள் எந்திரத்திற்கு எதிராக இருக்கிறார். மகாத்மா காந்தி அவர்கள் பிற்போக்குவாதி, அவர் எந்திரமே வேண்டாம் என்றார். ஹிந்து சுவராஜ் என்கிற நூல் எழுதி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த நூலிலே அவர் எந்திரங்களை எதிர்த்து எழுதினார், மனிதனை முன்வைத்து எழுதினார். காந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை மனிதன். எல்லா விஷயங்களும், நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும், எல்லா சிந்தனைகளும் மனிதனை ஒட்டியே இருக்க வேண்டும். எது மனிதனை மனிதனாக வாழவிடவில்லையோ அதை நாம் எதிர்க்க வேண்டும். எந்திரமயமாக்குதல் என்பது மனிதனை முடமாக்கி போடுகிறது. மனிதன் எந்திரத்திற்கு அடிமையாக போகிறான். நான் எந்திரம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. எந்திரம் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று, நமக்கு பணி செய்வதாக, நம்முடைய வளத்தை பெருக்குவதாக இருக்க வேண்டும் என்று காந்தி பலமுறை விளக்கமாக சொன்னார். இருந்தாலும் அவர் பிற்போக்குவாதி, அவர் மிஷினரி வேண்டாம் என்று சொன்னார் என்று எல்லோரும் சொல்லுகிறார். ஆனால் நான் சொல்லுகிற பேரை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெர்ட்ரன் ரசல் அவருடைய ஃபியூச்சர் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் என்ற ஒரு கட்டுரையில் ஒரு கருத்தை எழுதுகிறார். ஐ இன்க்ளைன் டு திங்க் தட் தி இன்வென்ஷன் ஆஃப் மெஷினரி இஸ் எ மிஸ்ஃபார்ச்சூன் டு மேன்கைண்ட். சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கணித மேதை, மேத்தமேட்டிக்கல் ஜாயண்ட், முன்னேற்றமான ஒரு நாத்திகர், உலக முன்னேற்றத்துக்காகவே வாழ்நாள் முழுவதும் போராடியவர் பெர்ட்ரன் ரசல் சொல்லுகிறார், ஐ இன்க்ளைன் டு திங்க் தட் தி இன்வென்ஷன் ஆஃப் மெஷினரி இஸ் எ மிஸ்ஃபார்ச்சூன் டு மேன்கைண்ட் அண்ட் தென் அசட்டட் பட் வென் ஒன்ஸ் மெஷினரி எக்ஸிஸ்ட் இட் கெனாட் பி கெப்ட் அவுட் ஆஃப் எனி கண்ட்ரி விச் இஸ் சூட்டட் டு இட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிரபி. அது வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எந்த நாடும் ஒதுக்க முடியாது. இது அவர் கருத்து. ஐ ஹவ் த கிரேட்டஸ்ட் சிம்பத்தி வித் காந்திஸ் அட்டெம்ப்ட் டு ப்ரிவெண்ட் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் இந்தியா. தொழில்மயமாக மாறுவதை காந்தி எதிர்க்கிறார். அந்த கருத்துக்கு நான் முழு ஆதரவோடு இருக்கிறேன் என்று பெர்ட்ரன் ரசல் சொல்லுகிறார். இங்கே இருக்கிற மிகப்பெரிய அறிவாளி எல்லாம் அவர் பிற்போக்குவாதிங்கிறார். If it were possible for him to succeed, I would support him. தொழில்மயமாவதை காந்தி தடுத்து நிறுத்திவிட்டால் அவரை நான் ஆதரிப்பேன் என்று பெர்ட்ரன் ரசல் எழுதுகிறார். மெஷினரி மனிதத்தன்மையை எப்படி குறைக்கிறது என்பதை அவருடைய கோணத்தில் ரசல் பார்த்து எழுதினார். ஆனால் மகாத்மா காந்தி சொன்ன உடனே, ஏனென்றால் அவர் இவர்களுக்கு பழக்கமாகி போன, சத்து இல்லாமல் போன, நீர்த்து போன இவருடைய சொற்களிலே மகாத்மா பேசவில்லை. மகாத்மா அவருக்கு சொந்தமான சொற்களில், வீரியத்துடன் இருந்த சொற்களில், அவர் சிந்தனையில், அவர் அனுபவத்தில் கண்டுபிடித்த சொற்களை வைத்து தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். அவர் எந்த ஃபார்முலாவையும் பின்பற்றவில்லை. ஏனென்றால் அவர் படித்தது மிக குறைவு, அவர் படித்த நூல்கள் மிக மிக குறைவு. டாஸ் கேபிட்டலில் கடைசி காலத்தில் சிறையில் இருக்கிறப்போ படித்தார் மகாத்மா காந்தி. என்ன சொன்னார் தெரியுமா? கிவன் த சான்ஸ் ஐ வுட் ரிட்டன் இட் பெட்டர்னு சொன்னார். மார்ச் எழுதலை விட இன்னும் நல்லா எழுதியிருப்பேன், அந்த சான்ஸ் கிடச்சிருந்தார். அந்த துணிச்சல் எங்கிருந்து வரும்? அவர் அதிகமாக சிந்தித்தார். அவர் படித்ததை விட, படித்தது மிக குறைவு, எழுதியதும் வெளிப்படுத்தியதும் தான் மிக அதிகம். எனவே அவர் பேசுகிற மொழி இவர்களுக்கு பழகி போன மொழியிலே இல்லை. இவர்களுக்கு பழக்கமான டெக்னிக்கல் டேர்ம்ஸில் அவர் பேசலை. ஆனால் உண்மை என்ன? இன்றைக்கு அவர் பேச்சை கேட்காமல் என்ன ஆயிற்று? எந்த எந்திரங்கள் மனித உழைப்பை இல்லாமலாக்குமோ, எந்த எந்திரங்கள் வேலைவாய்ப்பு திண்டாட்டத்தை, வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்குமோ, எது மனிதனை செயல்பட விடாமல் தடுத்து விடுமோ, அந்த எந்திரங்கள் மனிதனுக்கு பகை என்று காந்தி சொன்னார். இன்றைக்கு நான் உங்களை கேட்கிறேன், 1000 கோடி ரூபாய் செலவிலே சாலை அகலப்படுத்துகிறார்கள். மக்களுடைய வரிப்பணம் 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி செலவாகுது. தமிழ்நாட்டிலே ரோடு போடுறான், தஞ்சாவூர் டு திருச்சி, திருச்சியிலேருந்து மதுரை, இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டியாச்சு, சாலையெல்லாம் அகலப்படுத்தியாச்சு, எங்கே போகிறான்னு தெரில. திருவாசகர் சொன்ன மாதிரி சாமாரே விரைகின்றார் மாணிக்க வாசகர். அவ்வளோ வேகமாக போய் சாகணும், இவ்வளோ அகலமான ரோடு எதுக்கு எனக்கு தெரியலை. இதை சொன்னோம்னா பிற்போக்கு அதிகமாக அவ்வளவு 10,000-20,000 கோடி செலவு செய்து மக்கள் வரிப்பணம் செலவு செய்கிறார்களே, எத்தனை மனிதர்களுக்கு வேலை இந்த சாலை போடுறதுல, எத்தனை ஏழை எளியவன் பிழைக்கிறான். மண்ணு வெட்டவும் மண்ணை தூக்கி செல்லவும் ஆண்களும் பெண்களும் தயார், கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் இந்தியா. ஆனால் அவர்களுக்கெல்லாம் வேலை இல்லை, மிக ராட்சச யந்திரங்கள் வேலைகள் செய்கின்றன. அது என்ன செய்கிறது, ராட்சச யந்திரம் வைத்திருக்கிற முதலாளிக்கு பணம் போகிறது. இப்படி 10-20 முதலாளிகள் கையிலே 1,000,000,000 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் போகிறது, மக்களுக்கு போகவில்லை. இந்த யந்திரத்தை எதிர்த்தார் மகாத்மா. கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம், தஞ்சாவூர் திருச்சி சாலையில் பாருங்கள், நான் பார்க்காத மிஷின்லாம் வந்திருக்கு, மனுஷனே கிடையாது. 10,000 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 100 பேர் வேலை செய்கிறான். மெஷினரி மனிதனை வேலை இல்லாதவன் ஆக்கிறது. மனிதனை மனிதத்தன்மையோடு வைத்துக் கொள்ளுகிற பொருளாதாரம் வேணும், மனிதன் தான் முக்கியத்துவம் பெற வேண்டும். ஆனால் மனிதன் இன்றைக்கு எந்திரங்களுக்கு அடிமையாக போய்விட்டான். இதையும் இன்னொரு கருத்தை சொல்லி நான் உங்களிடம் விளக்கலாம். ஜான் கென்னத் கால்பிரைத் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பொருளாதார மேதை, அஃப்ளூயன்ட் சொசைட்டி என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அதற்கு பிறகு அதில் உள்ள தன்னுடைய கருத்துக்களையே திருத்தி தி நியூ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தில் சொல்கிறார், ஆஸ் நோட்டட் ஐ ஆம் லெட் டு த கன்க்ளூஷன் விச் ஐ ட்ரஸ்ட் அதர்ஸ் வில் ஃபைண்ட் பர்சுவேசிவ் தட் வி ஆர் பிகமிங் த சர்வன்ஸ் இன் தாட் ஆஸ் இன் ஆக்ஷன் ஆஃப் த மெஷின் வி ஹவ் கிரியேட்டட் டு சர்வஸ். நமக்கு வேலை செய்வதற்கு படி செய்வதற்காக உருவாக்கிய எந்திரங்களுக்கு சிந்தனையிலும் செயலிலும் நாம் அடிமையாக போய்விட்டோம் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். சர்வஸ் திஸ் இஸ் இன் மெனி வேஸ் எ கம்ஃபர்டபுள் சர்விட்யூட், ரொம்ப சோகம் என்றும் அடிமைகள் அடிமையின் மோகம்னு சொன்னார்ல பாரதியார். எ கம்ஃபர்டபுள் சர்விட்யூட், சம் வில் லுக் வித் ஒண்டர் அண்ட் பெர்ஹாப்ஸ் ஈவன் இண்டிக்னேஷன் ஆன் எனி ஒன் ஹூ ப்ரொபோசஸ் அன் எஸ்கேப். இந்த மெஷினுக்கு இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்க முயல்கிறவர்களை பார்த்து பலர் கோபப்படலாம், பலர் வெறுப்படையலாம். Some people are never content. I am concerned to suggest the general lines of emancipation. இந்த மெஷினரியினுடைய மெஷினரிக்கு நாம் பட்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு வழிகளை சொல்வது என்னுடைய வேலை. Otherwise, we will allow economic goals to have an undue monopoly of ourselves. பொருளாதார குறிக்கோள்கள் இருக்கின்றனவே, அவை நம்மை ஆட்டி படைப்பதற்கு அனுமதித்து விடுவோம். அண்ட் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர் அண்ட் மோர் வேல்யூபிள் கன்சர்ன்ஸ். மனிதனுக்கு முக்கியமான விஷயங்களை எல்லாம் மீறி அதை கைவிட்டு வெறும் பொருளாதார குறிக்கோளுக்கு நாம் அடிமையாக போய்விடுவோம். வாட் கவுண்ட்ஸ் இஸ் நாட் தி குவான்டிட்டி ஆஃப் அவர் குட்ஸ் பட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். முக்கியம் என்ன என்று கேட்டால், நீங்கள் உருவாக்குகிற பொருள்களின் அளவு அல்ல, உங்கள் வாழ்க்கையின் தன்மை, தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். மகாத்மா காந்தி பல ஆண்டு காலத்துக்கு முன்னால் சொன்ன கருத்துக்களை இன்றைக்கு பொருளாதாரத்தில் உச்சாணியிலே இருக்கிற அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செய்த ஒரு பொருளாதார பேரறிஞர் சொன்ன முடிவு. அவர் இன்றைக்கு புரிகிற மொழியிலே எழுதியிருக்கிறார், கார்பரேட் எக்கானமி எழுதுகிறார். இன்றைக்கு இருக்கிற அமெரிக்க முதலாளித்துவம் எப்படி செயல்படுகிறது என்பதை அலசி அலசி ஆராய்ந்து அவர் சொல்லுவது, வாட் கவுண்ட்ஸ் இஸ் நாட் தி குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் பட் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப். மகாத்மா காந்தி அதைத்தான் சொன்னார், சிவிலைசேஷன் கன்சிஸ் நாட் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் வாண்ட்ஸ் பட் இன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் வாண்ட்ஸ். ஆசைகளை விருப்பங்களை கட்டுப்படுத்துவது நாகரீகம், விருப்பங்களை தீர்த்து கொள்வது அல்ல. ஏனென்றால் இயற்கைக்கு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு சக்தி இருக்கிறது. அவன் பேராசையை திருப்தி செய்ய இயற்கையிடம் ஒன்றும் இல்லை என்று பல ஆண்டுகளுக்கு முன்னால் மகாத்மா சொன்னார். அந்த கருத்துக்கள் இன்றைக்கு முன் எப்போதை விட மிக முக்கியம். நீங்கள் கடப்பாறையை விழுங்கிவிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிடுகிறீர்கள். பிளாஸ்டிக்கை உருவாக்காத, பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதே என்று சட்டம் போட வக்கற்ற அரசாங்கம் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. உங்களுடைய நீர்நிலைகள் பாதிக்கப்படும் எல்லா விஷயங்களும். மகாத்மா காந்தி சொன்ன இயற்கையோடையே இந்த வாழ்வை நாம் வாழாததால், கிராம சுயராஜ்யம் என்கிற கருத்தை நாம் விளங்கிக் கொள்ளாததால் கிராமங்கள் பாழ்பட்டன, நகரங்கள் நரகங்களாக போய்விட்டன. உலகம் முழுவதும் பசுமை வேணும், குளோபலைசேஷன் என்னது, குளோபல் வார்மிங் இருக்கிற எல்லாத்துக்கும் நீ கதறுகிறீர்களே, அவ்வளவும் நீங்கள் செய்தது. நாம் செய்த பாவம் இப்பொழுது திருந்துவதற்கு ஒரே வழி, மீண்டும் நீங்கள் மீண்டும் அல்ல இனிமேலாவது மகாத்மாவை பின்பற்றுவதை தவிர நமக்கு வழி இல்லை. ஆனால் நம்முடைய கல்லூரிகளிலும் நம்முடைய பல்கலைக்கழகங்களிலும் காந்திய சிந்தனைகள் பாடமாக இல்லை. சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க, ஒரு டிகிரி வாங்கிறதுக்கு உதவும் என்ன படிக்கிறாங்க, அதை பயின்று பின்பற்றுவதற்காக அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காந்திய பொருளாதாரம் என்பது ஒரு கருத்தே அல்ல, தத்துவமே அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில், இல்லை அது மிகப்பெரிய தத்துவம், அதுதான் நிலையான மானிட வாழ்வுக்கான பொருளாதார தத்துவம் என்பதை நிலைநாட்டி காந்திய பொருளியல் என்கிற இந்த நூலை நம்முடைய குருசாமி அவர்கள் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பல ஆண்டு காலம் மரபு வழியான பொருளாதாரத்தை கற்பித்தவர். பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி மரபு வழி பொருளாதாரத்தை கற்பித்து அதை முழுமையாக தேர்ந்து அதிலிருந்து காந்தியம் எப்படி வேறுபடுகிறது என்பதை நன்றாக கற்று தேர்ந்து உணர்ந்து காந்திய வழியிலே நடந்து கண்டுபிடித்திருக்கிற குருசாமி அவர்கள் அதையும் சொல்லி, என்றால் அதை சொல்லாமல் சொன்னால் இவர்களுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அதையும் சொல்லி அதிலிருந்து எங்கெல்லாம் வேறுபடுகிறோம், இது எப்படி சயின்டிஃபிக்காக இருக்கிறது, இதை உலகமெல்லாம் எப்படி, உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை எப்படி ஆதரித்திருக்கிறார்கள் என்பதை ஆதாரம் காட்டி, நீங்கள் காந்திய பொருளாதாரம் என்ன என்று சொல்ல வேண்டுமானால் இந்த புத்தகத்தை கையில் கொடுத்து ஒரு தடவைக்கு நாலு தடவையாக படி என்று சொன்னால் போதும். இதை படித்து விட்டு நாம் மீண்டும் அதை கருத்தரங்கமாக வைத்து விவாதிக்கலாம். ஆல்ஃபர்ட் மார்ஷல் அவர்கள் காலமெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து, பாடம்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார், கட்டுரைகள் எழுதினார், ஆனால் கடைசியில் நல்ல முற்றிய அறிவோடு அனுபவத்தோடு பிற்காலத்தில் தான் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று உலகம் முழுவதும் இன்றைக்கு பயில்கிற நூலை நமக்கு கொடுத்தார். அதே போல நம்ம குருசாமி அவர்கள் காலமெல்லாம் பொருளாதாரத்தை பயிற்றுவித்து மரபொழி பொருளாதாரத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதில் கிடைத்த அனுபவத்தையும் அறிவையும் கொண்டு காந்தியத்தை பரவி கிடக்கிறார். அவருடைய காந்தியுடைய நூல்கள், ஜேசி குமரப்பாவின் நூல்கள், அவர் எல்லாவற்றிலும் தனித்தனியாக சிதறி கிடக்கிற கருத்துக்களை எல்லாம் தொகுத்து, சயின்ஸ் என்றால் ஏ சிஸ்டமேட்டைஸ்ட் பாடி ஆஃப் நாலெட்ஜ், அதை சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நமக்கு விளங்குது, கேப்சூலுக்கு வரணும். எனவே நமக்கு பறந்து பல ஆண்டு காலம் படித்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை ஒரு புத்தகத்துக்குள்ளே நாம் கற்று தேர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு உயர்வான முறையில் அந்த நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலிலே நம்முடைய காந்தி இயக்கத்தின் சார்பாக நம்முடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும், உங்கள் அனைவர் சார்பாகவும், தமிழகத்திலே இருக்கிற எல்லா மக்கள் சார்பாகவும், ஏனென்றால் தமிழிலே முதல் முதலாக ஒரு புத்தகமாக காந்திய பொருளியல் தத்துவம் இப்பொழுதுதான் வெளிவருகிறது, அதை கொடுத்த அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் என் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நூல், அதனுடைய நூலின் விலை 300 ரூபாய், இன்றைக்கு 200 ரூபாய்க்கு அதை கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அனைவரும் அந்த நூலை பெற வேண்டும். அந்த நூலை வாங்குவது மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். இது விற்று பணமாக்குவதல்ல நோக்கம், பணம் வேணும், அடுத்த புஸ்தகம் அவர் எழுதணும் இல்லை, பணம் வேண்டும் தான், ஆனால் இந்த நூல் இந்த கருத்து எல்லோரிடமும் பரவ வேண்டும். இதை மிகப்பெரிய விளம்பரம் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஏகப்பட்ட கல்லூரி இருக்குது தஞ்சாவூர் சுற்றி, தஞ்சாவூர் முழுக்க காலேஜ் தான். எல்லா இடத்துலையும் எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க, ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க, பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பொருளாதார பேராசிரியரும் எனக்கு தெரிஞ்சால் யாரும் இல்லை. வெரி குட், எக்ஸப்ஷன் ப்ரூவ்ஸ் த ரூல். ரொம்ப நன்றி. பொருளாதார படிக்கிற மாணவர்கள், பொருளாதாரம் படிக்கிற ஆசிரியர், ஏனென்றால் அவர்கள் தான் இதை படித்து தெரிந்து கொள்ள வேணும். இது தப்பு இருந்தால் சொல்ல வேணும். அந்த ஆர்வம் இன்னைக்கு நியாயமா இந்த ஹால் கொள்ளாமல் இருக்கணும் கூட்டம். அதனால் வந்தவங்க குறைவு நடத்தமே குறைச்சலானவங்க நான் சொல்லவில்ல, அவ்வளோ பேர் வந்திருக்க வேண்டுமே, அந்த அறிவு நாட்டமே நமக்கு குறைந்து போயிட்டு. நீங்கள் அனைவரும் அந்த நூல்களை வாங்க வேண்டும். அந்த நூல்களை வாங்கி படித்து மீண்டும் ஒரு முறை இதை பற்றிய கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பற்றிய ஒரு கருத்தரங்கத்தை நாள் முழுவதும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வைத்து இதே அரங்கில் நான் நடத்துவதற்கு சித்தமாக இருக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை அறிமுகம் செய்து அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக காந்தியத்தில் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு காந்திய கருத்துக்களை அடுத்தவர்கள் மனங்குள்ளுமாறு சொல்ல முடிந்தவர்களை எனக்கு தெரிஞ்ச நாலு பேரை நான் அழைத்தேன். ஒருத்தர் இவர், அவர் தான் பாராட்டணும். நம்முடைய காந்தி நினைவு நிதி தலைவர் நடராஜன் ஐயா அவர்களை நான் அழைத்தேன். அவர் உடல்நலக்குறைவினால் வர முடியவில்லை. மற்ற மூவரும் வந்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் மாரியப்பன், இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும், சர்வோதயம் மலர்கிறது என்று ஒரு தமிழ் இதழும், சர்வோதயா டாலிஸ்மேன் என்கிற ஒரு ஆங்கில இதழும் காந்திய கருத்துக்களை பரப்புவதற்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப பேருக்கு அது தெரியலை, அது நியூஸ் ஸ்டாண்டில் கிடைக்காது, அதை நீங்கள் சந்தா கட்டி சேர வேண்டும். அதில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் வேறு எங்கும் யாரும் தமிழ்நாட்டில் சொல்லுவது இல்லை. காந்தி மார்க்குன்னு ஒன்று வடக்கே இருக்குது, இங்கே யாரும் காந்தியத்துக்காக தனியாக இதழ் இல்லை. எனவே அந்த இதழ்களை நீங்கள் வாங்கி பயிர வேண்டும். அதற்கு 250 ரூபா பணம் கட்டினால் மாதா மாதம் உங்கள் வீடு தேடி வரும். உங்கள் முகவரியை கொடுத்து 250 ரூபா பணம் கொடுத்தால் உங்களை சந்தாதாராக நாங்கள் சேர்த்து கொள்வோம். அதனுடைய நிர்வாக ஆசிரியர் மாரியப்பன் அவர்கள், எழுதுவதற்கு ஆள் கிடைக்காம எல்லாவற்றையும் அவரே எழுதுகிறார். ஆங்கிலத்திலும் எழுதுகிறார், தமிழிலும் எழுதுகிறார். காந்திய கருத்துக்களை பரப்புவதை பல ஆண்டு காலமாக அவர் காந்தியத்திலே காந்திய வாழ்க்கை நடத்துகிறவர், காந்தியை பரப்புகிறவர். அவராலும் கே எம் நடராஜன் அவர்களாலும் இந்த இதழ்கள் பல்வேறு சங்கடங்களுக்கிடையே, சங்கடங்கள்னா வயதான வயது, பல வேலைகள், இதற்கிடையிலே அந்த இரண்டு இதழ்களையும் அவர்கள் நடத்துகிறார்கள். ஏனென்றால் காந்தியத்தை பரப்புவது அவர்கள் நோக்கம். அப்படிப்பட்ட வழக்கறிஞர் மாரியப்பன் அவர்கள் இந்த பாராட்டு உரை நிகழ்த்துவதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய டாக்டர் மார்க்கண்டன் அவர்கள், அவ்வளோ அவர் சொல்கிறார், அவர் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலராக இருந்தவர், காந்திய கிராமிய பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றியவர். அவர் இந்தியா முழுவதும் வெளிநாடுகளுக்கு போகிறவர், காந்திய வாழ்க்கை வாழ்கிறவர். காந்திய பணிகளில் அவரை கேட்டால் அவர் சொல்கிறார், நீங்கள் தியரி டீச்சர் படிப்பீங்க, நான் வந்து காந்தியத்தை செய்கிறவன் என்று சொல்லிக்கொள்வார். அவர் நல்ல படி அவர் டாக்டர் மார்க்கண்டன், ஆனால் தன்னை ஒரு சித்தாந்தவாதியாக சொல்லிக்கொள்வதில்லை. காந்தியை போல் தன்னுடைய கர்ம வீரன் என்றே சொல்லிக்கொள்கிற பேராசிரியர் மார்க்கண்டன் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். டாக்டர் பாதமுத்து அவர்கள், அவர் தலைமை ஆசிரியராக இருந்து பல ஆண்டு காலம் கல்வி பயிற்றி ஓய்வு பெற்றவர், ஆனால் பாரிஸ்டராக இருந்த மகாத்மா தன்னை ஒரு விவசாயினே சொல்லிக்கிட்டார். விவசாயன்னு சொன்னாரே தவிர அவர் விவசாயம் பண்ணலை. ஏன்னா அவருக்கு பண்ணுறதுக்கு மனித உள்ளத்தை விவசாயம் பண்ணவே தான் அவருக்கு வாழ்நாள் போதலையே, அவர் எங்கே மண்ணை போய் உழுவது. ஆனால் நம்முடைய பாதமுத்து அவர்கள் விவசாயியாகவே வாழ்கிறவர், கிராமத்தில் வாழ்கிறார். சா மேலப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் தன்னுடைய நிலத்திலே பாடுபட்டு விவசாயம் பார்த்து காந்தியத்தை வாழ்கிறவர். காந்தியத்தை வரும் என்னை போல மேடையில் பேசுகிறவர் அல்ல அவர், காந்தி, ஈ லீவ்ஸ் காந்தி. அப்படிப்பட்டவர் நம்முடைய குருசாமி அவர்களுக்கு வழக்கறிஞர் மாரியப்பன் சொல்வது போல அவருடைய ஞானாசிரியர். அவருடைய தலைமையில் இந்த விழா நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி அழைத்தோம். அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய குருசாமி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் கொடுத்து வந்ததற்காக வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.